குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 23. அத்தலிய ஆட்சியின் 7ஆம் ஆண்டில் யோயாத்தா தம் நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டு நூற்றுவ தலைவர்களான எரோகாமின் மகன் அசரியா, யோகனானின் மகன் இசுமவேல், ஓபேதின் மகன் அசரியா, அதாயாவின் மகன் மகசேயா, சிக்ரியின் மகன் எலிபா பாற்று ஆகியோரை தம்முடன் ஒப்பந்தம் செய்ய வைத்தார். இவர்கள் யூதா எங்கும் போய் அதன் நகர்களில் இருந்த லேவியர்களையும் இஸ்ரேல் குல தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தனர். சபையார் யாவரும் கடவுளின் இல்லத்தில் யோவாசுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர். யோயாத்தா அவர்களை நோக்கி, இதோ அரசனின் மைந்தன் தாவீதின் புதல்வர்களை குறித்து ஆண்டவர் கூறியபடியே அவன் அரசாழ்வான். நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே. ஓய்வு நாளில் பணிபுரியும் குருக்களும் லேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் நகர வாயிலிலும், இரண்டாம் பகுதியினர் அரண்மனையிலும், மூன்றாம் பகுதியினர் அடித்தள வாயிலிலும் காவல் இருக்க வேண்டும். மக்கள் எல்லாரும் ஆண்டவரின் இல்லத்து முற்றத்தில் நிற்க வேண்டும். குருக்களையும் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் லேவியரையும் தவிர வேறெவனும் ஆண்டவரின் இல்லத்துள் நுழையக்கூடாது. புனிதப்படுத்தப்பட்ட இவர்கள் மட்டுமே நுழையலாம். மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கான காவலில் கருத்தாயிருப்பார்களாக. லேவியர் தங்கள் படைக்கலன்களை தாங்கியவராய் அரசனை எப்பக்கமும் சூழ்ந்து நிற்க வேண்டும். திருக்கோவிலுள் நுழையும் மற்ற எவனும் கொல்லப்படுவான். அரசன் வந்து போகும் இடமெல்லாம் லேவியர் அவனோடு இருக்க வேண்டும் என்றார். குரு யோயாத்தா கட்டளையிட்டவாறே லேவியர்களும் யூதா மக்கள் அனைவரும் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் பணியேற்போரும் விடுப்பில் செல்வோரும் அவரவர் தம் ஆள்களை கூட்டி வந்தனர். ஏனெனில் குரு யோயாத்தா விடுப்பில் செல்லும் குருக்களை கலைந்து போக அனுமதிக்கவில்லை. அரசர் தாவீது ஆண்டவரின் இல்லத்தில் வைத்திருந்த ஈட்டிகள், கேடயங்கள், பரிசைகள் முதலியவற்றை குரு யோயாத்தா நூற்றுவர் தலைவர்களிடம் அளித்தார். மக்கள் அனைவரும் படைக்கலன் தாங்கியவராய் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்துக்கும் திருக்கோவிலுக்கும் முன்னும் அரசனை சுற்றிலும் நிறுத்தப்பட்டனர். பின்னர் அரச மகனை வெளியே அழைத்து வந்து அவனது தலைமேல் மகுடத்தை வைத்து உடன்படிக்கை சுருளை அவனது கையில் கொடுத்து அவனை அரசனாக்கினார்கள். பிறகு யோயாத்தாவும் அவர் புதல்வர்களும் அவனை திருப்பொழிவு செய்து அரசே வாழ்க என்று முழங்கினர். மக்கள் ஓடி வந்து அரசனை புகழும் பேரொலி கேட்டவுடன் அத்தலியா ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் சென்றாள். ஆனால் வாயில் தூண் அருகில் அரசன் நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அரசனின் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மனமகிழ்ந்து எக்காலம் ஓதுவதையும் பாடகர்கள் இசைக்கருவிகளுடன் புகழ்ந்து பாடுவதில் முன்னணியில் நிற்பதையும் கண்டவுடன் அத்தலியா தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கத்தினாள். பின்னர் குரு யோயாத்தா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி, அவளை பிடித்து சுற்றுமதிலுக்கு புறம்பே கொண்டு போங்கள். எவனாவது இவளோடு சேர்ந்து கொண்டால் அவனை வெட்டி வீழ்த்துங்கள். ஆண்டவரின் இல்லத்தில் அவளை கொன்று போடக்கூடாது என்று கூறியிருந்தார். அதன்படி அவளை பிடித்து அரண்மனையின் குதிரை வாயிலுக்கு கொண்டு வந்து அங்கே அவளை கொன்று போட்டனர். பின்னர் யோயாத்தா தானும் எல்லா மக்களும் அரசனும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்பின் எல்லா மக்களும் பாகாலின் கோவிலில் நுழைந்து அதனை இடித்து பலிபீடத்தையும் சிலைகளையும் தகர்த்து பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்றொழித்தனர். ஆண்டவரின் இல்லத்தை கண்காணிப்போராக தாவீதின் நியமனத்தின்படி லேவிய குருவை யோயாத்தா நியமித்தார். அவர்கள் மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியிருந்தவாறு எரிபலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி தாவீதின் சொற்படி ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். மேலும் எவ்வகையிலேனும் தீட்டுப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயில் காவலரை அவர் ஏற்படுத்தினார். பின்னர் நூற்றுவர் தலைவர்கள், மேன்மக்கள், மக்களின் ஆளுநர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் புடைசூழ ஆண்டவரின் இல்லத்திலிருந்து உயர் வாயில் வழியாக அரசரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அங்கே அரசரின் அரியணையில் அமர்த்தினார். நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ந்தனர். அத்தலியா வாளுக்கு இரையாகி மாண்ட பின் நகரில் அமைதி நிலவிற்று.